Anamapi Shachiputram Atraswarupam Rupam Tasyaga Jamurupurim Bhaturim Goshtavatim Radha Kundam Girivaramaho Radhika Madhava Shamprapto Yasya Pratita Kripaya Shri Gurum Tamnatosmi Andeham Shri Guru Shri Atav Padakamalam Shri Gurun Vaishnavangscha Shri Rupam Sagrajatam Sahagana Raghunatan Vitam Tam Sajivam Sadvaitam Savadhutam Parjana Sahitam Krishna Taitanya Devam Shri Radha Krishna Padam Sahagana Lalita Shri Vishaka Vedaham Etam Purusham Mahantam Aditya Varnam Tamasav Parastad Tameva vididvati mrityumeti nanyah panta vidyate yanaya yasmat paramna paramasti kinchit. Jayati jana nivaso deviki jana vado yadu vara parishat svardhor vir asyan adharamam sthirachara vijankana susmita srimukhena vrajapura vanitana vardhayam kamadevam Parha pirang nata varavapu karnayo karnakaram dibhradvasa tanaka kapisham vajayantim chamalam randhran randhran venur adhara sudhaya purayan gopa vrindaya vrindaranyam svapadaramanam pravishagiti kirtihi Shri Radhaya Pranaya Mahima Kidrisho Vama Yaiva Swadyo Yenadhuta Madhurima Kidrisho Vama Diyaha So Kyam Chasyamad Anubhavata Kidrisham Veti Lohad Sambhavadhyah Samajani Shakti Garbasindhu Harinduhu Hare Krishna Hare Krishna 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 Hare 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 Rama Hare Rama 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 Hare Hare The next name is Dharmavid Uttama.
Adutha payar Dharmavid Uttama.
Which means that he is the best of the knowers of Dharma.
Idanude porul enna appadina Dharmate arindavargalil avar uttamamanavar.
Which should be true as he is Dharma personified.
Avare shaksha dharmam appadingaradanala. அந்த பெயர் அவருக்கு பொருத்தமானதுதான்.
And it can also be understood to mean that he is above those who know dharma or who think they know dharma.
இன்னொரு விதத்திலும் இந்த பெயருக்கு அர்த்தம் கொடுக்கலாம். யாரெல்லாம் தங்களுக்கு தர்மம் தெரியும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறாங்களோ அல்லது தர்மம் தெரிந்தவர்களாக இருக்கிறார்களோ அவர்கள் எல்லாரை காட்டிலும் இவர் உத்தமமானவர்னு சொல்லலாம்.
The dharma can be understood at various levels.
Dharma என்பது பல்வேறு நிலைகளில் புரிந்து கொள்ளப்படலாம்.
Or to put it another way, there are various levels of dharma.
அதையே வேறு விதத்தில் சொல்லணும் அப்படின்னா தர்மத்தில் பல்வேறு நிலைகள் இருக்குன்னு சொல்லலாம்.
Sadharan dharma means the rules that people should follow in their daily life.
சாதாரண தர்ம அப்படின்னு ஒன்று இருக்கு. அது என்ன? மக்கள் தங்களுடைய அன்றாட செயல்களில் பின்பற்ற வேண்டிய தர்மம்.
These have been laid out by the compilers of the Dharma Shastras.
இது தர்ம சாஸ்திரத்தை வடிவமைத்தவர்கள் இதை உருவாக்கி கொடுத்திருக்கிறார்கள்.
The rules by which people should live in this world so that they may become elevated.
எந்த விதிமுறைகளை அந்த விதிமுறைகளின் மூலமாக மக்கள் அதனை பின்பற்றி படிப்படியாக முன்னேற்றம் பெற முடியும்.
Or at least not degraded.
அல்லது குறைந்தபட்சம் தாழ்ச்சி அடையாமல் இருக்க முடியும் அவர்கள்.
Famous compilers of the Dharma Shastras include first and foremost Manu.
இந்த தர்ம சாஸ்திரங்களை தொகுத்தவர்கள்ல முதலாவதாகவும் முதன்மையானதாகவும் இருக்கக்கூடியவர் மனு.
And there are others also.
மற்றவர்களும் இந்த தர்ம சாஸ்திரங்களை தொகுத்திருக்கிறார்கள்.
Such as
உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா
பராசர யாக்யவல்க்ய
Parasarar, Ekya Valkyar.
Yeah, I don't think we need to repeat this. Harita, Narada, Vishnu. They're not Vishnu Bhagavan, but the compiler of the Smriti.
Vishnu, abingravaru in the Smriti thoguthirukkar. Adu Vishnu Bhagavanai kurikkiradilla. Avar oru thogupalar.
So these are some of the most famous knowers of dharma.
இவங்க எல்லாரும் தர்மத்தை அறிந்தவர்கள், பிரபலமாக தர்மத்தை அறிந்தவர்களில் பிரபலமானவர்கள்.
But Krishna is above all of them.
ஆனால் கிருஷ்ணர் அவங்க எல்லாருக்கும் மேல இருக்கக்கூடியவர்.
And they also worship Krishna.
அது மட்டும் இல்லாம அவங்களும் கிருஷ்ணரை வழிபடுகிறார்கள்.
Especially Manu is known as a great devotee of Krishna. He's one of the 12 Mahajanas.
அது மட்டும் இல்லாம குறிப்பாக மனு மிகச்சிறந்த ஒரு பக்தராக அறியப்படுகிறார். 12 மகாஜனங்களில் ஒருவராக அவர் இருக்கிறார்.
Parashara is also famous as a Vaishnava, as is Narada, and Haritha Smriti is also a Vaishnava Smriti, particularly for Vaishnavas.
நாரதர், பராசரர், ஹரிதர் அவங்களுடைய ஸ்மிருதிகள் கூட பார்த்தோம் அப்படின்னா வைஷ்ணவ ஸ்மிருதிகளாக அறியப்படுகின்றன.
So those who know dharma, they know very clearly that in all the dharma shastras, all the rule books for mankind, there are injunctions such as that one should not mix with the wives of other women.
In the dharma shastrangal ellavattilume sila adipadiyana vidhimurigal kodukapattirukkiradhu nam paarkrom. Udaharanathirku oruthan மற்ற பெண்களோடு பழகக்கூடாது, மற்றவர்களுடைய மனைவியர்களோடு பழகக்கூடாதுன்னு
சொல்லப்பட்டிருக்கு. A girl who has been taken away and kept in another man's house is becomes unmarriageable unless she marries that man.
எந்த பெண்மணி தன்னுடைய வீட்டிலிருந்து கொண்டு செல்லப்பட்டு மற்றவர்களுடைய வீட்டில் வைக்கப்படுகிறாளோ அந்த பெண்மணி யார் வீட்டில் வைக்கப்பட்டிருந்தாலும் அந்த நபரை மணந்தாலே ஒழிய வேறு யாரையும் மணக்க கூடாது அப்படின்னு விதிமுறை இருக்கு.
But Krishna superficially at least dances with others' wives.
ஆனால் கிருஷ்ணர் பார்த்தோம் அப்படின்னா மேலோட்டமா பார்க்கறதுக்கு மற்றவர்களுடைய மனைவிகளோடு நடனமாடுறார்.
And he married 16,100 girls who had been kept by forcibly by some rascal.
அது மட்டும் இல்லாம கிருஷ்ணர் 16,100 பெண்களை பலவந்தமாக கடத்தி சென்று அடைத்து வைத்திருந்த ஒருத்தர் அடைத்து வைத்திருந்தான் ஒரு அயோக்கியன், அவனிடமிருந்து பெண்களை மீட்டு அவர் மணந்து கொண்டார்.
So it's very clear all the knowers of dharma would acquiesce that they'd all agree on the point that this is against the principles of dharma.
தர்மத்தை அறிந்தவர்கள் எல்லாரும் கிருஷ்ணருடைய இந்த செயல்கள் தர்மத்திற்கு விரோதமானது அப்படிங்கறத ஒருமனதாக ஒப்புக்கொள்வர்.
But Krishna is above all such considerations.
ஆனால் கிருஷ்ணரோ அத்தகைய கருத்துகள் எல்லாவற்றுக்கும் அப்பாற்பட்டவராக இருக்கிறார்.
The whole purpose of dharma is to come to understand Krishna.
தர்மத்தினுடைய முழு குறிக்கோளும் கிருஷ்ணரை அறிந்து கொள்ளக்கூடிய ஸ்தானத்திற்கு வருவதுதான்.
Krishna is not an ordinary person.
கிருஷ்ணர் ஒரு சாதாரண நபர் கிடையாது.
What Krishna does is dharma.
Krishna enna seiraro adu dhaan dharmam.
The very fact that he appears to transgress dharma, in his case it establishes him as being supreme.
Adha Krishnar dharmatte meernavar maadhiri thondrudhe andha thondrudhu dhaan avarudaiya vivagarathla avarai mulumudhar kadavulaga nilainaattadhu.
By Krishna's apparent transgressing of dharma, he does the greatest good to the world.
Krishna melottama dharmate vittu vilagi poradhu maari theriyude adan moolamaga avar indha ulagathirku migachiranda oru nanmaiye seigirar.
Because the highest dharma is to surrender to Krishna.
Yen appadina miga uyarndha dharmamaanadhu Krishnaridam saranadaiyadhu dhaan.
Knowing that I have nothing to do with this world.
Indha ulagathoda naan seiya vendiyathu eduvum illai appingiradha unarndhu seyalpadradhu dhaan.
That is on the spiritual platform.
Adhu aanmiga thalathil irundhu seyyapadugiradhu.
Dharma, sadharan dharma of this world, that is enacted on the material platform.
இந்த உலகத்தை சார்ந்த சாதாரண தர்மமானது பௌதிக உலகத்தினுடைய தளத்திலிருந்து செயல்படுத்தப்படுகிறது.
It is analogous to a bridge between the material and the spiritual.
இது பௌதிகத்துக்கும் ஆன்மீகத்துக்கும் நடுவில் இருக்கக்கூடிய ஒரு பாலத்திற்கு ஒப்பிடப்படுகிறது.
Therefore we find in this Vishnu Sahasranama one of the names of Vishnu is Dharma Setu. He is the bridge of dharma.
அதனாலதான் நம்ம விஷ்ணு சஹஸ்ரநாமத்துல இருக்கக்கூடிய பெயர்கள்ல ஒரு பெயராக நம்ம பார்க்கிறோம் தர்ம சேத்துங்கிறது. அது அவர் தர்மத்திற்கான பாலமாக இருக்கிறார்.
If anyone breaks the rules of dharma in this world ordinarily, they do harm to themselves and others.
யாரெல்லாம் இந்த உலகத்துல தர்மத்தை மீறுகிறார்களோ அவர்கள் தங்களுக்கும் மற்றவர்களுக்கும் தீங்கிழைத்துக் கொள்கின்றனர்.
But by Krishna associating with his energies, again he is Shakti Matam Ashreshta, he is the best of all the possessors of energies.
ஆனா கிருஷ்ணர் தன்னுடைய சக்திகளோட உறவு கொள்றதன் மூலமாக, அதாவது அவர்தான் சக்திமதாம் ஸ்ரேஷ்ட, தன்னுடைய சக்திகள் எல்லாவற்றிலும் அதாவது எல்லா சக்திகளிலும் முதன்மையானவராக இருக்கிறார்.
So the gopis and the queens who Krishna marries, they're all his shaktis, his energies.
கோபியர்கள் மற்றும் கிருஷ்ணரால மணக்கப்படக்கூடிய ராணியர்கள் அவங்க எல்லாரும் அவருடைய சக்திகள் ஆகின்றனர்.
So Krishna displays his dharma as the supreme enjoyer.
இப்படி கிருஷ்ணர் தன்னுடைய தர்மத்தை மிக உன்னத அனுபவிப்பாளராக வெளிப்படுத்துகிறார்.
By associating with them in a manner which according to ordinary worldly dharma is incorrect.
சாதாரண உலக தர்மத்தின்படி சரியில்லாததாக கூறப்படக்கூடிய ஸ்தானத்துல இருந்து அவங்க கிட்ட உறவு கொள்றதன் மூலமாக கிருஷ்ணர் தன்னுடைய மிக உயர்ந்த நிலையை நிலைநாட்டுகிறார்.
But for Krishna it is correct.
ஆனால் கிருஷ்ணரை பொறுத்தவரைக்கும் அது சரிதான்.
And if we think it's incorrect, that is adharma.
அது சரியல்ல அப்படி நம்ம நினைச்சோம்னா அதுதான் அதர்மம்.
This is to be understood by understanding that Krishna is the supreme enjoyer.
கிருஷ்ணரே பரம அனுபவிப்பாளர் அப்படிங்கறதை புரிந்து கொள்வதன் மூலமாக இதனை அறிந்து கொள்ளலாம்.
That name will come up in the next verse, Purusha. He is the supreme male.
இந்த பெயரானது அடுத்த ஸ்லோகத்துல வரும், அதாவது புருஷ அவர்தான் மிக உயர்ந்த ஆண்.
None of this can be understood from the material platform.
இது ஏதோ இதுல எதையுமே நாம பௌதிக தளத்துல இருந்து புரிந்து கொள்ள முடியாது.
Therefore Krishna is a dharmavid uttama. He is beyond the ordinary platform of understanding what is right and wrong.
அதனால தான் கிருஷ்ணர் தர்மவித் உத்தம, அதாவது சாதாரண நிலையில இருந்து எது தர்மம் அப்படின்னு புரிஞ்சுக்கிறோமோ அதுக்கு அப்பாற்பட்ட நிலையில இருக்கிறார்னு சொல்லப்படுகிறது.
This doesn't, again, this must be stressed, this doesn't mean that Krishna is just some kind of some rowdy or someone who just takes just does things wrong just to show others that he can do whatever he likes. It's a completely different understanding.
சில பேர் பார்த்தோம் அப்படின்னா, சில ரவுடிகள் பார்த்தோம்னா தாங்க தனக்கு தன்னை யாரும் கட்டுப்படுத்த முடியாதுன்னு சொல்லிட்டு ரொம்ப மோசமான விதத்துல செயல்படுவாங்க. அந்த மாதிரி கிருஷ்ணர் செயல்படுறது கிடையாது. கிருஷ்ணர் செயல்படுறது எல்லாமே முற்றிலும் வேறுபட்ட தளத்துல இருந்து செயல்படுகிறார்.
கிருஷ்ணர் ஸ்பீக்ஸ் பகவத்கீதா.
கிருஷ்ணர் பகவத்கீதையை பேசுகிறார்.
This is a discussion of dharma.
அங்க தர்மத்தை பற்றி விவாதம் நிகழ்கிறது.
Arjuna thought he was dharmavid uttama.
அர்ஜுனன் நினைத்தான் தன்னை தர்மவித் உத்தமனாக.
He thought he was competent to instruct Krishna in dharma.
அவன் நினைத்தான் தர்மத்தில கிருஷ்ணருக்கு அறிவுறுத்தக்கூடிய அளவுக்கு தான் திறமை வாய்ந்தவன் என்று.
But Krishna showed Arjuna that Arjuna didn't know what he was talking about.
ஆனால் அர்ஜுனன் தான் என்ன பேசுறோங்கிறது தெரியாம பேசிட்டு இருக்கிறதாக கிருஷ்ணர் அர்ஜுனன் கிட்ட எடுத்துரைத்தார்.
What Arjuna said was quite appropriate according to the ordinary understanding of dharma.
அர்ஜுனன் என்ன பேசினானோ அது தர்மத்தை பற்றிய சாதாரண புரிந்துணர்வுல ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒன்றுதான்.
But the real understanding is that everything in this world is temporary and ultimately of no meaning.
ஆனா உண்மையான புரிந்துணர்வு என்ன அப்படின்னா, இந்த உலகத்துல இருக்கக்கூடியது எல்லாமே தற்காலிகமானதுதான், மேலும் இறுதியில அதற்கென்று எந்த ஒரு அர்த்தமும் கிடையாது.
So within this world one should act as Brahman, Kshatriya, Vaishya, Shudra, as Brahmachari, as Grihastha, as Vanaprastha, as a sannyasi, or as a unmarried girl, a married woman, or a widow. There's a different stages, phases one should act in.
இந்த உலகத்திற்குள்ளார ஒருத்தர் பல்வேறு நிலைகள்ல செயல்பட வேண்டி இருக்கிறது. பிராமணா, சத்ரியா, வைசியா, சூத்ரா, பிரம்மச்சாரி, கிரகஸ்தா, வனப்பிரஸ்தா, சன்னியாசி, அதுக்கப்புறம் பெண்கள் எடுத்துக்கிட்டோம்னா திருமணம் ஆகாத பெண், திருமணமான பெண், விதவை பெண், இப்படி பல்வேறு நிலைகள்ல ஒவ்வொருத்தவங்களும் செயல்பட வேண்டி இருக்கு.
But this is not the ultimate dharma because it's all temporary.
ஆனா இது இறுதியான தர்மம் கிடையாது, ஏன்னா இது எல்லாமே தற்காலிகமானதுதான்.
So Krishna spoke Bhagavad Gita to give Arjuna the highest understanding of dharma.
கிருஷ்ணர் பகவத்கீதையை அர்ஜுனனுக்கு பேசி அதன் மூலமாக மிக தர்மத்தினுடைய மிக உயர்ந்த ஸ்தானத்தை பற்றி அர்ஜுனனுக்கு எடுத்துரைக்க முயன்றார்.
Which is sarvadhaman paritya, give up all worldly understanding of dharma.
அது என்ன அப்படின்னா சர்வதர்மான் பரித்தியஜ, உலகத்தை சார்ந்த தர்மங்கள் எல்லாவற்றையும் கைவிடணுங்கிறது தான்.
மாமேகம் சரணம் ரஜ, டேக் ஷெல்டர் இன் கிருஷ்ணா.
மேலும் மாமேகம் சரணம் ரஜ, கிருஷ்ணரிடம் சரணடைகிறது.
And one who does this can understand what is actually dharma.
இத யார் ஒருத்தங்க செய்றாங்களோ அவங்களால தர்மம்னா என்னங்கறத உண்மையாக புரிந்து கொள்ள முடியும்.
And if one is fixed on the platform of dharma, only understanding it in terms of our present position in this world, he cannot properly understand it.
நம்ம இப்ப இந்த பௌதிக உலகத்துல எந்த ஒரு ஸ்தானத்துல இருக்கிறோமோ அந்த ஸ்தானத்துல இருந்தபடியே தர்மத்தை புரிந்து கொள்ளணும்னு ஒருத்தர் முயற்சி செஞ்சாங்க அப்படின்னா அவங்களால தர்மத்தை ஒருபோதும் முறையாக முழுமையாக புரிந்து கொள்ள முடியாது.
And that doesn't mean that everything in dharma should just be completely thrown out if one becomes a Vaishnava.
அதே நேரத்துல ஒருத்தர் வைஷ்ணவர் ஆனாங்க அப்படின்னா உடனே தர்மத்துல இருக்கக்கூடிய எல்லாவற்றையும் தூக்கி எறிஞ்சிடணும் அப்படின்னு அர்த்தம் கிடையாது.
But there may be the need to do that also in some circumstances.
ஆனா சில சூழ்நிலைகள்ல அது மாதிரி தூக்கியறியறதுக்கான அவசியமும் ஏற்படலாம்.
For instance, the general rule according to dharma is that one should respect one's parents and care for one's elderly parents.
ஒரு அதுக்கு ஒரு உதாரணம் பார்த்தோம் அப்படின்னா பொதுவான விதிமுறை என்னன்னா ஒருத்தர் தன்னுடைய பெற்றோர்களை பார்த்துக் கொள்ளணும், அவர் வயதிக காலத்தில் அவர்களை பராமரித்துக் கொள்ள வேண்டும் என்கின்ற விதிமுறை இருக்கின்றது.
And one should properly reciprocate with one's friends, relatives and well wishes.
அது மட்டும் இல்லாம ஒருத்தருடைய நண்பர்கள், உறவினர்கள் மற்றும் நலன் விரும்பிகள் கிட்ட முறையான விதத்தில் நடந்து கொள்ளணும் அப்படிங்கறதும் சொல்லப்படுது.
Chaitanya Mahaprabhu, as dharma vid uttama, the best among those who knows dharma,
சைத்தன்ய மகாபிரபு தர்மவித் உத்தமராக இருக்கிறார், அதாவது தர்மத்தை அறிந்தவர்களில் உத்தமமானவராக இருக்கின்றார்.
He left all his friends, relatives, well-wishers and even his most affectionate mother.
அவர் தன்னுடைய நண்பர்கள், உறவினர்கள், நலன் விரும்பிகள் அவங்க மட்டுமில்லாம அவர் மேல உயிரை வைத்திருந்த அவருடைய தாய் முதற்கொண்டு எல்லாரையும் கைவிட்டார்.
He took sannyas.
அவர் சன்னியாசம் எடுத்துக்கொண்டார்.
Even though they were all crying,
அவங்க எல்லாரும் அழுது கொண்டிருந்தால் கூட அதை செய்தார் அவர்.
Because he had to go to find Krishna.
ஏன் அப்படின்னா அவர் கிருஷ்ணரை காண்பதற்காக சென்றார்.
So it may be said, well, that's against dharma.
நீங்க உடனே சொல்லலாம் அது தர்மத்திற்கு விரோதமானதே என்று.
From the mundane point of view, it might be against dharma.
பௌதிக தளத்திலிருந்து பார்த்தோம் அப்படின்னா அது தர்மத்திற்கு விரோதமானதாக தோன்றலாம்.
But that's the whole point. From the mundane point of view, one cannot properly understand anything.
அதுதான் ஒட்டுமொத்த கருத்துமே. ஏனா பௌதிகமான தளத்துல இருந்து ஒருத்தரால எதையுமே ஒழுங்கா தெரிந்து கொள்ள முடியாது.
Chaitanya Mahaprabhu exhibited as the best knower of dharma, exhibited the highest dharma by taking sannyas, even though his friends, relatives, well-wishers and even his loving mother were very distraught at this.
Chaitanya Mahaprabhu dharmavit uttamar engindra murayil miga uyarnda dharmathai velipaduthinar sanyasam yetrukondadin moolamaga avar avarudaiya nanbargal uravinargal nalandirumbigal mattumindri avarukku migavum priyamana avarudaiya thai mudarkonde ellarai thunbathil aalthiya bodhilum avar uyarnda dharmathai velipaduthuvadharkaga sanyasam eduthukondar.
Arjuna made the seemingly watertight case that to kill our guru or to attack and with an attempt to kill our guru is against the principles of dharma.
Arjunan sonnan guruvai taakudal alladhu guruvukku ediraga poridudal abingiradhu dharmathinudaiya nilaikku ediranadhu endru.
Krishna told him to give up this idea of dharma.
கிருஷ்ணர் அர்ஜுனன் கிட்ட சொல்றார் இத்தகைய தர்மத்தினுடைய கருத்துக்களை துறந்து விடுவாயாக.
And later, in a few days later in the battle, in the matter of killing the guru, Krishna arranged for some apparent cheating.
இந்த பகவத்கீதை உபதேசிக்கப்பட்டு சில நாள் கழித்து பார்த்தோம்னா அந்த குருவை கொல்றதுக்கான வழிமுறையில கிருஷ்ணர் ஒரு வகையான ஏமாற்றும் திட்டத்தை ஏற்படுத்தினார்.
He induced Yudhishthira, who was known as the personification of dharma, to call out, Ashvatthama is dead. Ashvatthama hata, he is killed.
அதாவது கிருஷ்ணர் யுதிஷ்டரை சொல்ல வைத்தார். யுதிஷ்டர் தர்மத்தை அறிந்தவர்களில் மிகச்சிறந்தவராக கருதப்படுகிறார். அவரை வைத்து அஸ்வத்தாமன் கொல்லப்பட்டான் அப்படிங்கிறத அஸ்வத்தாம ஹத அப்படிங்கிற வார்த்தையை சொல்ல வைத்தார்.
And by this ruse, Drona, the guru, was able to be killed.
இதன் மூலமாக குருவான துரோணர் கொல்லப்படுவார் அப்படிங்கிறத திட்டமிட்டார்.
Yudhishthira didn't want to do this. He thought it was against dharma.
யுதிஷ்டர் அதை செய்யறதுக்கு விரும்பல. ஏன்னா அவர் நினைச்சார் இது தர்மத்துக்கு விரோதமானதுன்னு.
But Krishna had just taught to Arjuna on the in the Bhagavad Gita what is the highest dharma, to surrender to me, Krishna.
ஆனா கிருஷ்ணர் அப்பதான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அர்ஜுனன் கிட்ட மிக உயர்ந்த தர்மம் என்ன, அதாவது மிக உயர்ந்த தர்மம்ங்கிறது கிருஷ்ணர் கிட்ட சரணடைறதாங்கிறத சொல்லி கொடுத்திருந்தார்.
So Yudhishthira, after he told this lie, his chariot, which formerly used to roll above the ground, slightly above the ground, came down to the ground.
யுதிஷ்டிரர் இந்த பொய்யை சொன்னதுக்கு பிறகு அவருடைய ரதமானது கீழே இறங்கிடுச்சு. அவருடைய ரதம் அது வரைக்கும் தரையில தொடாம கொஞ்சம் மேலேயே போயிட்டு இருந்தது.
So it's generally understood that because Yudhishthira had been spotless, but then he told a lie, therefore his chariot came down.
பொதுவா மக்கள் அதை கேட்கும் போது என்ன தெரிஞ்சுக்கிறாங்க அப்படின்னா, யுதிஷ்டர் களங்கமற்றவராக இருந்தார், குற்றமற்றவராக இருந்தார். அவர் அந்த பொய்ய சொன்ன காரணத்தினால அவருடைய ரதமானது தரையில இறங்கிடுச்சுன்னு
சொல்லுவாங்க.
அது மாதிரி யாரெல்லாம் நினைக்கிறாங்களோ அவங்க எல்லாம் நாஸ்திகர்கள்.
Which means almost everyone.
அப்படின்னா என்ன, ஏறக்குறைய எல்லாரும் அப்படிதான் நினைக்கிறாங்க, எல்லாரும் நாஸ்திகர்கள் தான்.
Because it was Krishna who told him to do it, so how could it become sinful if Krishna had told him to do it?
ஏன் அத செய்ய சொன்னதே கிருஷ்ணர் தான். கிருஷ்ணர் ஒரு விஷயத்தை செய்ய சொல்லி அதை செய்யும்போது அது எப்படி பாவமாக முடியும்?
So the reason the chariot came down was because Yudhishthira hesitated to follow Krishna's order. That was his adharma.
அந்த ரதமானது கீழே இறங்கினதுக்கு காரணம் என்னன்னா, கிருஷ்ணர் யுதிஷ்டர் கிட்ட பொய்ய சொல்லி சொல்லி சொன்னார். ஆனா யுதிஷ்டர் அந்த நேரத்துல கொஞ்சம் தயங்கினார். அந்த தயக்கம் தான் அவருடைய, அதாவது கிருஷ்ணருடைய கட்டளையை பின்பற்றதுல அவருக்கு இருந்த தயக்கம் தான் அந்த ரதம் கீழே இறங்கினதுக்கான காரணம்.
So those who are dharma with uttama, those who are above the ordinary platform of understanding dharma, they give many explanations which to people may seem rather strange or even convoluted, or what's the word, convoluted, strained, like they're trying to fit something in, but actually they're the right explanations. Contrived, that's the word.
உண்மையில பாத்தீங்கன்னா, நிறைய மக்கள் தங்களை தர்மவித் உத்தமர்களாக நினைத்து கொண்டு தங்களுக்கு எல்லாம் தெரியும் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்க. ஆனா அவங்க அவங்களுடைய சொந்த விளக்கங்களின் மூலமாக தங்களை மேலும் மேலும் சிக்கலுக்குள்ளார தான் உள்ளாக்கிக்கிறாங்க.
Similarly, there's the story of Ekalavya.
அதே மாதிரி ஏகலவ்யனுடைய கதை கூட இருக்கின்றது.
Who was refused to be a student by Drona.
அவரை மாணவனாக ஏற்றுக்கொள்வதற்கு துரோணர் மறுத்து விட்டார்.
So he worshipped a form which he had made of Drona and practiced archery.
அதனால ஏகலைவன் துரோணரை போன்ற ஒரு ரூபத்தை வடித்து அதுல அம்பு பயிற்சியில ஈடுபட்டான்.
So one time when Drona with his pupils were in the forest, their dog was barking. The dogs go hunting. They take dogs for hunting.
அங்க துரோணரும் அவருடைய மாணவர்களும் காட்டில் இருந்தப்ப ஒரு நாயானது குறைத்து கொண்டே இருந்தது.
When suddenly the dog was silenced by a rain of arrows which went through and sealed his mouth up like sewing.
ஆனா திடீர்னு பார்த்தா அந்த நாயினுடைய வாயானது அதுல ஒரு அம்பு மலை பொழிந்த மாதிரி மலை பொழிந்து அது அந்த வாய் தக்க தச்ச மாதிரி அம்பு பொழிஞ்சு தச்சு வச்சிட்டாங்க வாயே.
An incredible feat of archery.
அதை பார்ப்பதற்கு வில்வித்தையினுடைய ஒரு அற்புதமான வெளிப்பாடாக இருந்தது.
So the spectator, I mean Drona and his pupils, was very surprised to see this.
அதை பார்த்து கொண்டிருந்த துரோணரும் அவருடைய சீடர்களும் ரொம்ப ஆச்சரியப்பட்டார்கள்.
And such bowmanship means that there's someone at least as good as Arjuna.
அத்தகைய வில்வித்தை அப்படிங்கறத பார்க்கும்போது அது ஏறக்குறைய அர்ஜுனனுக்கு சமமான திறன் வாய்ந்தது போல தோன்றியது.
And Drona had blessed Arjuna that there should be no archer as good as him in the world.
Dronar Arjunanukku aashirvaadam koduthirundar, Arjunanukku samamana vilvidhaikaaraga indha ulagathil yaarume irukka mudiyadunu.
Then they saw who had done this.
Ana andha andha kalai andalavukku velippaduthina oruthare avanga ellarum paakranga.
Was a Nishad, it means a jungle dweller.
Adhu yaar senjindaana Nishad, kaatla vasikkakoodiya oruthar.
Of the very lowest category, practically not even considered human being, subhuman.
அது பொதுவா மனிதர்களாக கூட கருதப்படக்கூடியவர்கள் கிடையாது, மனிதர்கள் கீழ்நிலையில் இருக்கக்கூடியவர்களாக கருதப்படுகிறார்கள்.
Nowadays you're not allowed to say such things.
இன்றைய காலகட்டத்தில் நீங்க அந்த மாதிரி சொல்லவதற்கு உங்களுக்கு அனுமதி கிடையாது.
But he was all dirty and very low class person.
அவன் முழுக்க முழுக்க அழுக்கா ரொம்ப கீழ்நிலை மனிதனாக இருந்தான்.
This was Ekalavya.
அதுதான் ஏகலைவன்.
So Drona asked him that, how have you become so expert?
Dronar avankitta ketar, nee eppadi ivlo nibudan aanai?
So he said by worshiping you and practicing in front of the statue of yourself, I've become so expert.
Ungalai valibaduvadhin mulamagum, ungalude silaikku munnadi irundhu paiyathu seidhadhin mulamagum, naan ivlo nibudan aanen solli badhil kodraithaan.
So then Arjuna, he asked Drona that you tell him now you should take Guru Dakshina to give his right thumb.
Appa Arjunan Drona kitta solrar, neenga ippa ivar kitta Guru Dakshinayaga avanudaya valadugai katta viralai pera vendum endru.
So at Arjuna's instigation, Drona said, okay, you take me as your guru, then give me Dakshina, give me your right thumb.
Appa Arjunanudaya thoondudalin perla Dronar ekkalavanta kekkrar, nee unnai ennudaya நீ என்னை உன்னுடைய குருவாக நினைத்துக் கொண்டிருக்கிறாய் அப்படின்னா அப்ப எனக்கு குரு தட்சிணையாக உன்னுடைய வலதுகை கட்டவரலை கொடுப்பாயாக கேட்கிற.
Without any sign of regret,
எந்த ஒரு வருத்தத்திற்கான அறிகுறியும் இல்லாமல்
Ekalavya immediately smilingly cut off his right thumb and presented it to Drona.
ஏகலைவன் சிரித்தபடி உடனடியாக தன்னுடைய கட்டவிரலை வெட்டி துரோணருக்கு அர்ப்பணித்தான்.
Which means that without the right thumb, no, you can't be an archer of this. Your archery skills would be greatly reduced.
அதாவது உங்களுக்கு வலதுகை கட்டவிரல் இல்லாம
you need the thumb to hold the
வலதுகை கட்டவரல் இருந்தாதான் உங்களால வில்லை பிடிக்க முடியும். அது இல்லாம ஒருத்தருடைய வில்வித்தையினுடைய திறனானது பல மடங்கு குறைந்து விடுகிறது.
To hold the back part of the arrow on the bow and pull it back, you need the right thumb. So that means his skills were instantly curtailed.
வலதுகை கட்டவரல் மூலமாக தான் அம்பை பிடிக்க முடியும். அம்பை ஏறுறதுக்கு, நாணை இழுக்கிறதுக்கு எல்லாவற்றுக்கும் அது உபயோகப்படுகிறது. அதனால அந்த விரல் இல்லாமல் போனதுனால உடனடியாக ஏகலைவனுடைய திறனானது பல மடங்கு குறைந்து விடுகிறது.
Now generally it's understood that Ekalavya was a great disciple because he became so expert by worshipping his guru, and then he gave to the guru what was most valuable to him, just at the request he gave it.
பொதுவாக ஏகலைவன் ஒரு நல்ல சிஷ்யனாக கருதப்படுகிறான். ஏன்னா அவன் தன்னுடைய குருவை வழிபட்டதன் மூலமாக எல்லா கலைகளையும் கற்றுக்கொண்டான். அது மட்டுமில்லாமல் குருவினுடைய வேண்டுகோளின்படி அவனுக்கு என்ன ரொம்ப முக்கியமானதாக இருந்ததோ அதையே அவன் அர்ப்பணித்தான்.
And generally it's understood that Arjuna was jealous of Ekalavya.
பொதுவாக இன்னொன்னும் புரிந்து கொள்ளப்படக்கூடியது அறியப்படக்கூடியது என்னன்னா ஏகலைவன் மேல அர்ஜுனன் பொறாமை கொண்டவனாக இருந்தான்னு சொல்லுவாங்க.
This again is atheism.
இது மறுபடி பார்த்தோம் அப்படினா நாஸ்திகமாகும்.
It's completely wrong understanding.
முற்றிலும் தவறான ஒரு புரிந்துணர்வு.
Which is why we have to understand Shastra through those who understand Shastra.
அதனால தான் நம்ம சாஸ்திரங்களை அறிந்தவர்களின் மூலமாக அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லப்படுது.
From the ordinary platform of dharma, then we won't come to the real platform of dharma, which is surrender to Krishna.
தர்மத்தினுடைய சாதாரண தளத்துல இருந்து கொண்டு நம்ம கிருஷ்ணர்கிட்ட சரணடைகிறது அப்படிங்கிற உயர்ந்த தர்மத்தினுடைய தளத்திற்கு வரப்போறதில்ல.
Arjuna, he wanted to curtail Ekalavya's powers or abilities.
Arjunan Ekalavya's shakti aladhu thiramaiyai kattupaduthuvadharku kuraippadharku viruminaan.
Seeing that Ekalavya had acquired them illegitimately.
ஏ அப்படினா ஏகலைவன் அந்த கலையை வரம்பிற்கு முறைக்கு அப்பாற்பட்டு பெற்றிருந்தான், முறையான விதத்துல பெறவில்லை.
For whatever reason, Drona had rejected Ekalavya to study with him as a disciple.
ஏதோ காரணத்தினால ஏகலைவன் தன்கிட்ட சீடனாக இருந்து படிப்பதற்கு துரோணர் மறுப்பு தெரிவித்திருந்தார்.
But illegitimately, without the consent of Drona, then Ekalavya said, well, anyway, I'm going to have him as my guru.
ஆனால் விதிமுறைகளுக்கு அப்பாற்பட்ட விதிமுறைகளுக்கு அப்பாற்பட்ட விதத்துல ஏகலைவன் எப்படி இருந்தாலும் சரி நான் உங்களை என்னுடைய குருவாக எடுத்து செயல்படுறேன் அப்படின்னு சொல்லி தான் தோன்றித்தனமா அவனே அவரை குருவாக ஏற்றுக்கொண்டு செயல்பட்டான்.
So if you think you can get the guru's mercy by disobeying the guru, then this upsets the whole principle of dharma.
நீங்க குருவினுடைய கருணையை அவருடைய கட்டளையை மீறுவதன் மூலமாக பெறலாம் அப்படின்னு நினைச்சு அதன்படி செயல்பட்டீங்க அப்படின்னா அது தர்மத்தினுடைய எல்லா கோட்பாடுகளையும் மீறக்கூடியதாக இருக்கிறது.
And if you think you can just make someone a guru just by worshipping them but without actually following their instruction, then this is against the principle of guru-disciple relationship.
இல்ல நீங்க குரு சொல்லக்கூடிய கட்டளைகளை நிறைவேற்றாமல் வெறுமனா அவருக்கு பூஜை பண்ணி அவரை வழிபடுறதன் மூலமா மட்டுமே ஒரு சிஷ்யனாக இருந்துடலாம் அப்படின்னு நினைச்சோம்னா அது மறுபடி குரு சிஷ்ய உறவு முறைக்கு பங்கமான ஒன்றாகும்.
If you think you can just make anyone your guru with only your desire without their consent, this is a kind of impersonalism.
நீங்க உங்களை அதாவது நீங்க ஒருத்தர சிஷ்யராக உங்களுடைய குருவாக நீங்களா ஒருத்தர நினைச்சுக்கிட்டு அவருடைய அனுமதி இல்லாம நீங்களே ஒருத்தர குருவா நினைச்சிட்டு செயல்பட்டீங்க அப்படின்னா அது ஒரு வகையான அருவவாதமாகிறது.
That's what these Ritvikvadis think.
அததான் இந்த ரித்விக்வாதிகள் செய்கிறார்கள்.
You can just make Prabhupada your guru.
அவங்க என்ன சொல்றாங்கன்னா நீங்க பிரபுபாதரை உங்களுடைய குருவாக ஆக்கிக்கோங்கன்னு சொல்றாங்க.
You just avoid everyone who's follower of Prabhupada at the present time and just you make Prabhupada your guru.
பிரபுபாதரை இன்றைய தருணத்துல பின்பற்றிக் கொண்டிருக்கக்கூடியவர்களை நீங்கள் நிராகரித்து விட்டு பிரபுபாதரையே உங்களுடைய குருவாக்கிக் கொள்ளுங்கள்னு சொல்றாங்க.
Even there are people like that, Madhu Pandit, he was initiated by Jaipataka Maharaj.
அங்க மது பண்டிட் போன்ற நபர்கள் இருக்கிறாங்க. மது பண்டிட் பார்த்தோம் அப்படின்னா ஜெயபதாக மகாராஜனால தீட்சை அளிக்கப்பட்டவர்.
And at the time of initiation, everyone, from both the disciple and guru side, it was clear that he was taking initiation from Jaipataka Maharaj.
தீட்சையின் தருணத்தின் போது குருவினுடைய பக்கத்திலிருந்தும் சரி சிஷ்யனுடைய தருணத்திலிருந்தும் சரி சிஷ்யனுடைய பக்கத்திலிருந்தும் சரி அவர் ஜெயபதாக மகாராஷ்டிரம் தீட்சை வாங்குறார் அப்படிங்கிறது உறுதிப்படுத்தப்படுகிறது.
Later he said, no, actually I took from Prabhupada.
காலப்போக்கில் அவர் சொன்னார், நான் இல்ல இல்ல உண்மையில நான் பிரபுபாதர் இருந்து எடுத்துக்கிட்டேன்னு.
Then I can also say, well, I took initiation from Prabhupada, but actually I took initiation from Bhaktisiddhanta Saraswati.
அப்ப அதே மாதிரி நானும் சொல்லலாம், நான் பிரபுபாதரின் தீட்சை வாங்கினேன், உண்மையில நான் பக்திசிதான் சரஸ்வதியின் தீட்சை வாங்கினேன் சொல்லிக்கலாமே.
And actually I understand Bhaktisiddhanta Saraswati better than Prabhupada did.
நான் இன்னொன்னு சொல்லலாம், பிரபுபாதரை காட்டுல நான் பக்திசிதான் சரஸ்வதி அதிகமா புரிஞ்சு வச்சிருக்கேன்னு சொல்லலாம்.
Because that's what Madhu Pandit and company are saying, they understand Prabhupada better than their guru or than Jaipataka Maharaj, so they have to teach him.
அதுதான் மது பண்டிட் அவங்களுடைய குழுவினர் சொல்றாங்க. என்னன்னா அவங்க பிரபுபாதர்கிட்ட இருந்து தீட்சை வாங்க பிரபுபாதருடைய சிஷ்யராக இருக்கிறவங்களை காட்டிலும் இவரு பிரபுபாதரை நல்லா புரிஞ்சு வச்சிருக்கிறாரு சொல்லி சொல்றாங்க. அதாவது தங்களுடைய குருவுக்கே அவரு உபதேசம் பண்ற மாதிரி நினைக்கிறாங்க.
So the idea that I'll make a direct link to my guru and And avoid all the disciples in between and show how powerful I am. This demoniac way of thinking, Arjuna curtailed that.
நான் என்னுடைய குருவை தேர்ந்தெடுத்து அந்த குருவோட நான் நேரடியாக உறவு முறையை வைத்துக் கொள்வேன், நடுவில் இருக்கக்கூடிய பரம்பரையெல்லாம் நான் கவலைப்பட மாட்டேன் அப்படின்னு செயல்படக்கூடிய அந்த அசுரத்தனமான மனப்பான்மையை அர்ஜுனன் வெட்டி வீழ்த்தனும்னு சொல்லி பிரியப்பட்டான்.
And later Ekalavya was killed by Krishna like so many other demons.
காலப்போக்கில் பார்த்தீங்க அப்படின்னா ஏகலைவன் கிருஷ்ணரால் கொல்லப்பட்டான், எத்தனையோ அசுரர்கள் கொல்லப்பட்டது போல.
So the idea that Ekalavya is actually is a very great noble personality and Arjuna was just mean-spirited, this is a complete misunderstanding.
Ekalavan or migacharanda guru bhaktan avan migacharanda or nalla navaraga irundan Arjunan or kanjanaga or poramai kondavanaga irundan apdigra karuthanadu muttilum thavarana or abhiprayam agum.
But most people, they are misled because they're on the mundane platform.
பெரும்பாலான மக்கள் தவறாக வழிநடத்தப்பட்டிருக்கிறார்கள், ஏன்னா அவங்க பௌதிகமான ஸ்தலத்தில் இருக்கிறார்கள்.
So to actually understand dharma, we have to first of all saradhaman parityaja, give up all worldly conceptions of dharma.
உண்மையில நம்ம தர்மத்தை புரிந்துகொள்ளணும் அப்படினா அப்ப நம்ம தர்மத்தை சாதாரண தர்மத்தை கைவிட்டாக வேண்டும், சர்வ தர்மான் பரித்யஜேன.
And understand dharma from Krishna's perspective.
கிருஷ்ணருடைய கண்ணோட்டத்திலிருந்து தர்மத்தை புரிந்து கொள்ள வேண்டும்.
What Krishna actually wants of us.
கிருஷ்ணர் நம்ம கிட்ட இருந்து என்ன விரும்புகிறார் அப்படிங்கறதை வைத்து தெரிந்து கொள்ள வேண்டும்.
So that's very difficult for most people to understand.
இது பெரும்பாலான மக்களுக்கு புரிந்து கொள்றது அப்படிங்கிறது கடினமான ஒன்றாகும்.
And they think that ordinary morality, that is religion.
அவங்க சாதாரண நீதி கருத்து தான் தர்மம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க.
But then some people will say, well, we don't need any religion, we can just be moral without God.
சில பேர் என்ன சொல்வாங்கன்னா, நமக்கு தர்மம், நமக்கு மதம் எல்லாம் தேவையில்லை, நம்ம சாதாரண நீதி கருத்துக்களோட மதம் இல்லாமே வாழலாம்னு சொல்லுவாங்க.
And if we think that we ourselves can measure morality and therefore we say Krishna is wrong, Arjuna is wrong, then from that perspective, then we don't need God.
நம்ம நம்மளே வந்து எது நீதி எது அநீதிங்கறத முடிவு பண்ணிக்கலாம், நம்மளுடைய பார்வையில இருந்து கிருஷ்ணர் தர்மத்துக்கு புறம்பா இருந்தார், அர்ஜுனன் தவறிலே தான் அப்படினு சொல்லி நம்ம பேச ஆரம்பிச்சோம்னா அப்ப நமக்கு கடவுள் அப்படிங்கிறதுக்கு அவசியமே கிடையாதே.
But that perspective is demoniac, that's not dharma at all by any measure.
ஆனா அந்த மாதிரியான கண்ணோட்டம் அப்படிங்கிறது அசுரத்தனமானது, அது எந்த விதத்துல பார்த்தாலும் தர்மமே கிடையாது.
So we should hear and understand from the Vaishnavas, then we can properly understand everything.
நம்ம வைஷ்ணவர்கள்ட்ட இருந்து கேட்டு வைஷ்ணவர்கள்ட்ட இருந்து புரிஞ்சுக்கொள்ளணும், அப்ப நம்மளால எல்லாவற்றையும் முறையாக புரிந்துகொள்ள முடியும்.
Otherwise all these things they're good, like just like one should care for one's parents and so on.
அதனால அப்படி இல்ல, நம்ம இதெல்லாம் ஒண்ணு பிரயோஜனம் இருக்கா, உதாரணத்துக்கு ஒருத்தவங்க தங்களுடைய பெற்றோர்களை பராமரிக்கணும் அப்படினா சொல்லப்படுறதெல்லாம் பலன் இருக்காது.
But it's not the highest understanding.
அந்த அது வந்து அது மிகப்பெரிய புரிந்துணர்வு கிடையாது.
Generally one should do so even if one is a Vaishnav, that doesn't absolve one of one's worldly duties.
பொதுவா ஒருத்தர் அத்தகைய காரியங்களை செய்யணும், ஒருத்தர் வைஷ்ணவர் ஆயிட்டார் அப்படிங்கறனால அவங்க உலக கடமைகளை புறக்கணிக்கணும் அப்படிங்கிறது கிடையாது.
Well actually it does.
உண்மையில அதுவும் நடக்குது அங்க.
What is that verse? Devarshi Bhutapta Nrinang Pitrinam Nakinkaro Nayam Rinicharajan Sarvatmanaya Sharanang Sharanyong Gato Mukundam Parihritya Kartam. One who is fully surrendered to Mukunda, the giver of liberation, has no more obligation towards the demigods, to the rishis, to the respectable persons, to ordinary persons, to ordinary living beings, to family members, to anyone.
Mukti kodupavarana mukundan kitta saranadaiya kudiyavargal yaro avargalukku munnorgal petrorgal sadharana uyirvaligal serappana uyirvaligal devargal pitrukal ipdi yaarukume kadan pattavargal kedaiyadu.
But that doesn't mean that a Vaishnav is some irresponsible person.
அதே நேரத்துல அதுக்காக வைஷ்ணவ அப்படிங்கிறது ஒரு பொறுப்பில்லாத மனுஷன் அப்படிங்கற அர்த்தம் கிடையாது.
Generally he will act in a manner that is in accordance even with ordinary worldly dharma.
பொதுவாக ஒரு வைஷ்ணவனானவன் சாதாரண உலக தர்மத்தோட கூட ஒத்து போகக்கூடிய விதத்துல செயல்படுவான் பொதுவாக.
But if it becomes necessary for the sake of serving Krishna, then he may perform some activities which would normally be considered against the principles of worldly dharma.
ஆனா அதே நேரத்துல கிருஷ்ணருடைய சேவைக்கு அப்படிங்கிற ஒரு தேவை ஏற்பட்டது அப்படின்னா, அப்ப அந்த நேரத்துல ஒரு வைஷ்ணவனானவன் சில காரியங்களை செய்வான், அந்த காரியமானது சாதாரண பௌதிக தர்மத்தின் அடிப்படையில தர்மம் இல்லாததாக அதர்மமாக தோன்றினால் கூட.
And thus Chaitanya Mahaprabhu, who is dharma personified, who is dharma vidutama, who is the best of the knowers of dharma, he left home despite having a elderly mother, young newly married wife.
அந்த கொள்கையை பின்பற்றி தான் தர்மவித் உத்தமராகவும் தர்மத்தில் மிக உயர்ந்தவர தர்மமே உருவகமானவருமான சைத்தன்ய மகாபிரபு தன்னுடைய வயதான தாயையும் இளம் புதிதாக திருமணம் செய்த இளம் மனைவியையும் துறந்து சன்னியாசம் ஏற்றார்.
சைத்தன்ய மகாபிரபு acting as an ideal devotee.
சைத்தன்ய மகாபிரபு ஒரு சீர்மிகு பக்தராக செயல்பட்டார்.
That may not be recommended for everyone.
அது எல்லோருக்கும் பரிந்துரைக்கப்படாமல் இருக்கலாம்.
Ramanuja similarly left a young wife.
ராமானுஜரும் அதே மாதிரி ஒரு இளம் மனைவியை துறந்தார்.
Raghavendra Swami also, they have both left young wives to take sannyas.
Raghavendra Swami adhe maadhiri ilam manaviyai thirandar sannyasam erpadarkaga.
But then we see what they did, what great service they did to human society by teaching Vaishnava dharma.
Adhe nerathla na paakrom avanga Vaishnava dharmathai solli koduthu samudayathukku evlo periya sevai senjirukranga gardhi nama paarkka
vendum. So generally we may not recommend that for everyone, but for some Vaishnavas may do that.
இப்படி பொதுவா நம்ம எல்லாருக்கும் அந்த நிலையை நம்ம பரிந்துரைக்கப்படுறது இல்ல, இருந்தாலும் சில வைஷ்ணவர்கள் அந்தையும் வெளிப்படுத்தலாம்.
திருவமங்கை அல்வ, seeing the reluctance of the people to engage in the highest dharma of serving Vishnu, forcibly engage them out of his great mercy.
திருமங்கை ஆழ்வார் மக்கள் எல்லாரும் மிக உயர்ந்த சேவையில ஈடுபடுறதுக்கு தயாராக இல்ல, ஹரியினுடைய தொண்டுல தயாராக இல்ல அப்படிங்கறத பார்த்து அதுல அவங்கள பலவந்தப்படுத்துறதுக்காக பலவந்தப்படுத்தி அவங்கள சேவையில ஈடுபடுத்துறதுக்கான ஒரு வழியை கண்டுபிடித்து செய்தார்.
So normally stealing Buddha statues and melting them down and cheating people and killing people is not considered dharma.
பொதுவா ஒரு புத்தருடைய சிலையை திருடி அதை உருக்கிறது, மக்களை ஏமாத்துறது, மக்களை கொல்றது அப்படிங்கிறது தர்மமாக கருதப்படுறது கிடையாது.
But he is worshipped up to the present day for doing so.
ஆனா அப்படி செய்ததன் காரணத்தினால அவர் இன்றைய நாள் வரைக்கும் வழிபடப்பட்டு வருகிறார்.
This requires Vaishnav perspective or the truly dharmic perspective to understand all these points.
இது போன்ற கருத்துக்கள் எல்லாவற்றையும் புரிந்து கொள்றதற்கு வைஷ்ணவ கண்ணோட்டம் ஒருத்தருக்கு அவசியமாகிறது.
The next name is very well known name.
அடுத்த பெயர் மிகவும் நன்றாக அறியப்படக்கூடிய ஒரு பெயர்,
வைகுண்டா.
வைகுண்டா.
Generally we think of Vaikuntha as the spiritual world.
பொதுவாக நம்ம வைகுண்டா அப்படிங்கறத ஆன்மீக உலகமாக எடுத்துக்கொள்கிறோம்.
It's also a name of Vishnu.
அது விஷ்ணுடைய பெயரா பெயரில் ஒன்றாகவும் இருக்கின்றது.
It can be understood in various ways.
இந்த பெயரை நாம் பல்வேறு விதங்களில் புரிந்து கொள்ள முடியும்.
One way is that he is non-different from his spiritual abode.
ஒன்று என்ன அப்படினா அவர் தன்னுடைய ஆன்மீக உலகத்திலிருந்து வேறுபடாதவர்.
So in that sense he is Vaikuntha.
அந்த விதத்தில் அவர் வைகுண்டர் ஆகிறார்.
Vishnu also appeared in one avatar as the son of Vaikuntha.
Vishnu tannudaya oru avatharathla Vaikuntharudaya maganaga avadharithar.
His mother's name was Vaikuntha, so he also became known in that sense as Vaikuntha.
Avarudaya thaayinudaya per Vaikuntha, adanal avarum Vaikunthar endra ariyappattar.
Srila Prabhupada always explained Vaikuntha to mean the place where there is no anxiety.
Srila Prabhupada epome Vaikuntha abdingra perai vilakkumbodhu kavalegal edhum illada idam endru vilakkuvathu valakkam.
The material world is full of anxiety.
Indha jada ulagam abdingrathu muttrilum kavalegalum yekamum nirendathu dhaan.
Everyone agrees with that.
Ellarum adu ottukringala?
No problem. That's people say, no problem. They've got so many problems. They say, no problem.
நிறைய மக்கள் சொல்லுவாங்க எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படிம்பாங்க. ஆனா பாத்தீங்கன்னா முழுக்க பிரச்சனையோட தான் இருப்பாங்க.
Bhaktivinoda Thakur sings.
Bhaktivinoda Thakur பாடுறார்.
Atmanivedana tuapade kore hoinu paramashuki dukha dure gelo chintana rahilo chodike anandadeki. He says that praying to Krishna, I've surrendered at your lotus feet.
அவர் கிருஷ்ணர்கிட்ட பிரார்த்தனை செய்யும் விதமாக கூறுகிறார், நான் உங்களுடைய தாமரை திருவடிகளில் சரணடைந்திருக்கிறேன்.
And become supremely happy.
இதன் மூலமாக நான் பரம ஆனந்தம் உடையவனாக ஆயிருக்கிறேன்.
All my distress has gone far away.
என்னுடைய துக்கங்கள் எல்லாம் வெகு தூரம் சென்று விட்டன.
No more anxiety.
இதன் இப்ப எனக்கு கவலை அப்படிங்கறதே கிடையாதுங்கிறார்.
In all directions I simply see happiness.
எல்லா திசைகளிலும் நான் மகிழ்ச்சியை மட்டுமே காண்கிறேன்.
This is the Vaikuntha atmosphere, a Vaikuntha feeling.
இதுதான் வைகுண்டத்தினுடைய சூழ்நிலை, வைகுண்டத்தினுடைய உணர்வு நம்ம சொல்லலாம்.
No anxiety.
எந்த கவலையும் இல்லாங்க.
That is only possible at the lotus, fearless lotus feet of Krishna.
அது கிருஷ்ணருடைய பயமற்ற தாமரை திருவடிகளில் மட்டுமே சாத்தியமானதாகும்.
Otherwise this world is the world of fear.
இல்லனா இந்த உலகமானது அச்சத்தினுடைய ஒரு உலகமாக இருக்கிறது.
If we surrender to Krishna, we become free from all fear.
நம்ம கிருஷ்ணர் கிட்ட சரணடைஞ்சோம் அப்படினா அப்ப அந்த அச்சத்துல இருந்து நம்ம விடுபட்டவராகிறோம்.
The commentators, they mostly explain this name to mean he who removes the obstacles to being linked with him.
இந்த பெயருக்கு விளக்கம் கொடுக்கும்போது விளக்கவுரையாளர்கள் என்ன சொல்றாங்கன்னா, யார் ஒருத்தர் தன்னோடு தொடர்பு கொள்ளக்கூடிய நபர்களுடைய தடைகளை விளக்குகிறாரோ அவர் என்று விளக்கம் கொடுக்கின்றனர்.
Generally we think of Ganesh as being the remover of obstacles.
பொதுவா நம்ம கணேசரை நம்மளுடைய வாழ்க்கையினுடைய தடைகளை அகற்றக்கூடியவராக கருதுகிறோம்.
But by removing obstacles on the path of material happiness, he or we collaborate with him in making obstacles on the path of spiritual consciousness, Krishna consciousness.
ஆனா பௌதிக வாழ்க்கையில நமக்கு இருக்கக்கூடிய தடைகளை அகற்றுவதன் மூலமாக விநாயகராகட்டும் அவரோடு இணைந்து நாம ஆகட்டும் நம்ம எல்லாரும் நம்மளுடைய ஆன்மீக வாழ்க்கையினுடைய பாதையில தடைகளை ஏற்படுத்திக் கொள்கிறோம்.
What is separating us from Krishna is our attitude of non-devotion.
கிருஷ்ணர் கிட்ட இருந்து நம்மளை பிரிக்கக்கூடியது என்ன அப்படின்னா பக்தி இல்லாத நம்மளுடைய மனப்பான்மை தான்.
So we take up bhakti sadhana to become purified.
நம்ம தூய்மை அடைவதற்காக பக்தி சாதனத்தை ஏற்றுக்கொள்கிறோம்.
And Krishna helps us.
Krishna namaka udavi panigirar.
The obstacles to becoming Krishna conscious are kaam, krodh, lobh, moha, mada, matsari, all these bad qualities.
Namma Krishna unarudaya agarathukku namaku tadayaga irukkakudiyadhu enna appadina kaam, krodha, lobha, mada, moha, matsariya pondra thavarana gunangal dhaan.
By taking shelter of Krishna we become free from all these bad qualities.
Krishnar kitta tanjam adayadhin moolamaga inda theveyatra gunangal ellavattilum nama vidupattavargal aagirom.
People who try to get rid of these bad qualities but don't want to surrender to Krishna, they can never be successful.
Makkal thangaludaiya inda thiya gunangal irundhu vidupadanum appdinu priyapadranga ana avanga Krishnar kitta saranadiyadhukku munnu varadilla appdi irukkakoodiyavanga endraikkume thangaludaiya muyatchila vetri adaiyave mudiyadhu.
Because the root of all sin is the desire to be separate from Krishna or the lack of desire to serve Krishna.
Yena ella thunbathirkum aadi moolamaga irukkakoodiyadhu enna na Krishnar kitta irundhu pirindhi irukkaradhukana oru virupam கிருஷ்ணருக்கு சேவை பண்றது சேவை பண்றதுல விருப்பம் இல்லாம இருக்கிறது இதுதான்.
Another commentator explains this to mean that he who removed the obstacles.
இன்னொரு விளக்க உரையாளர் இந்த பெயருக்கு விளக்கம் கொடுக்கும்போது யார் ஒருத்தர் தடைகளை நீக்குகிறாரோ அவர் என்று விளக்கம் கொடுக்கிறார்.
To the creation of the universe.
இந்த பிரபஞ்சத்தினுடைய படைப்பு நிகழும் போது வரக்கூடிய தடைகளை நீக்கக்கூடியவர் சொல்லப்படுகிறார்.
All the ingredients were there.
எல்லா மூலப்பொருட்களும் இருந்தன.
And to bring them under control, otherwise if they're just all there and they're just all reacting away, now they have to be brought under control.
எல்லா மூலக்கூறுகளும் அங்கங்க இருந்தது, அதெல்லாம் ஒரு கட்டுப்பாடு இல்லாமல் இருந்தது. அது அவர் எல்லாவற்றையும் கட்டுப்பாட்டின் கீழே கொண்டு வர்றதுங்கிறது அவசியமானதாகும்.
Some people accept that the current prominent explanation of scientists of the origin of the universe, that there was a big bang and then it all, everything fell into place.
நிறைய மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, இந்த விஞ்ஞானிகளுடைய பிக் பேங் தியரி அப்படிங்கறத ஏற்றுக்கொள்கிறார்கள். அதாவது எத்தனையோ விஷயங்கள் இருந்தது, அதெல்லாம் ஒன்னா வெடிச்சு சிதறி வந்ததுன்னு சொல்லுவாங்க.
But they say that, well, God, he put it all in place.
சில பேர் அந்த பிக் பேங் கொள்கையை ஏற்றுக்கொண்டு என்ன சொல்லுவாங்கன்னா, இது அதெல்லாம் தனித்தனியாக அந்த மூலக்கூறுகள் எல்லாம் வச்சது யாருன்னா கடவுள் அப்படிம்பாங்க.
So that's also one explanation that the material ingredients by themselves, they don't work. They require a controller to put it all together.
இந்த பௌதிக மூலக்கூறுகள் அதுவே தானாக என்றைக்கும் செயல்பட போறது கிடையாது. அவை எல்லாவற்றையும் ஒன்றாக வைப்பதற்கு ஒரு நபர் தேவைப்படுகிறார்.
And the next name Purush fits with that also, Purusha.
அடுத்த பெயரான புருஷ், புருஷர் அப்படிங்கறதும் அதற்கு பொருந்தக்கூடியதாகும்.
As we see in the Purusha Sukta, the famous part of the Rig Veda.
நாம் பார்க்கிறோம் ரிக்வேதம், ரிக்வேதத்தினுடைய பிரபலமான பகுதியான புருஷ சூத்திரத்தில் இது சொல்லப்படுவதை,
that all the ingredients of the universe along with their controlling deities, they entered, but still the person, the massive, this is all allegorical language, the things, it didn't work until the Purush, until Vishnu entered, the whole, even the universe remained supine.
இந்த பிரபஞ்சத்தினுடைய படைப்பிற்கான எல்லா மூலக்கூறுகளும் அதனதனுடைய அதிபதிகளோடு இணைந்து வந்த போதிலும் அங்க படைப்பு அப்படிங்கிறது நிகழல. ஆனா அங்க உள்ள புருஷரான விஷ்ணு நுழைஞ்சதுக்கு அப்புறம் தான் அந்த படைப்பு நிகழ்ந்தது. அது வரைக்கும் அது சும்மா மேலோட்டமானதாகவே ஒரு படைப்பு அப்படிங்கிறது நிகழாம பொருளுக்கு மட்டும் இருந்ததாக சொல்லப்படுகிறது.
சோ he brought all the ingredients together to work together, and therefore he's called Vaikuntha.
அவர்தான் எல்லா மூலக்கூறுகளையும் ஒன்றாக இணைத்து அது செயல்படுவதற்கு கொண்டு வந்தார். அதனால அவர் வைகுண்டர் என்று அழைக்கப்படுகிறார்.
And there's evidence from the Mahabharat concerning that.
இது குறித்து மகாபாரதத்தில் ஒரு உதாரணம் கொடுக்கப்பட்டிருக்கிறது.
All the points which the commentators make, they support it with quotes from Shastra.
விளக்கவுரையாளர்கள் என்னெல்லாம் கருத்துக்களை சொல்றாங்களோ அது எல்லாமே சாஸ்திரங்கள்ல இருந்து மேற்கோளை கொண்டு நிலைநாட்டப்பட்டிருக்கு.
ஸ்ரீ வைஷ்ணவ் கமெண்டேட்டர்ஸ் ஆல்சோ கிவ் எவிடன்ஸ் ஃப்ரம் தி திவ்ய பிரபந்த, விச் தே ஆஃப் கோர்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் டு பி சாஸ்திர, தி எசன்ஸ் ஆஃப் ஆல் சாஸ்திர.
ஸ்ரீ வைஷ்ணவ ஆச்சாரியர்கள் இதற்கு திவ்ய பிரபந்தத்துல இருந்தும் மேற்கோள் காட்டுறாங்க. அவங்க திவ்ய பிரபந்தத்தை சாஸ்திரமாக அல்லது சாஸ்திரத்தினுடைய சாரங்களை ஒன்றாக ஏற்கின்றனர்.
Another explanation, not only does he remove obstacles, but he is one for whom there are no obstacles.
இன்னொரு விளக்கம், வைகுண்டா அப்படிங்கிற பேருக்கு என்ன கொடுக்கப்படுதுனா, அவர் தடைகளை நீக்குகிறார் அப்படிங்கிறது மட்டுமல்ல, யார் ஒருத்தருக்கு தடைகளோ இல்லையோ அந்த நபர் என்ற பொருளிலும் இது ஏற்கப்படுகிறது.
There's nothing that can stop him.
அவரை நிறுத்தக்கூடியதுன்னு எதுவுமே கிடையாது.
Everything is completely under his control.
எல்லாமே முற்றிலுமாக அவருடைய கட்டுப்பாட்டின் கீழே இருக்கு.
His mother's name was Vikunta and he became Vaikuntha. Thus
அவருடைய அம்மாவினுடைய பெயர் விகுண்ட, இவருடைய பெயர் வைகுண்ட.
So let us remember Vaikuntha.
அதனால நம்ம வைகுண்டரை நினைவில் கொள்வோம்.
He removes all the obstacles on the path of devotion.
அவர் பக்தியினுடைய பாதையில் இருக்கக்கூடிய எல்லா தடங்களையும் அகற்றக்கூடியவராக இருக்கிறார்.
As we see in the lives of so many great devotees.
இதை நாம் பல்வேறு பக்தருடைய வாழ்க்கையில நேராக பார்க்கின்றோம்.
It may seem sometimes that he gives us obstructions.
சில நேரங்களில் நாம் இன்னொன்றையும் பார்க்கிறோம், அவரே நமக்கு தடைகளை கொடுக்கக்கூடியதையும் கொடுக்கிறாருங்கிறத.
But we should understand that his will is supreme.
ஆனா ஒண்ணு என்ன நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, அவருடைய விருப்பம் தான் பரமமானதுங்கிறத.
whatever he ordains is ultimately good for us.
அவர் நமக்கு என்ன கட்டளை கொடுக்கறாரோ அதுதான் இறுதியில நமக்கு நன்மை தரக்கூடியதாகும்.
So let us always remember Vaikuntha.
அதனால நம்ம எப்பவுமே வைகுண்டரை நினைவில் கொள்வோம்.
And worship him.
அவரை வழிபடுவோம்.
Vaikuntha nama grahanad asheshogam. What is it? Udanvati last line. That by accepting the name of Vaikuntha, unlimited sins are destroyed.
வைகுண்டத்தின் பெயரை ஒருத்தர் எடுத்துக்கொள்வதன் மூலமாகவே உச்சரிப்பது மூலமாகவே எல்லையற்ற பாவங்கள் அழிக்கப்படுகின்றன.
So we have the 1,000 names of Vishnu.
இப்படி நம்ம விஷ்ணுவிற்கு 1,000 நாமங்கள் இருக்கின்றன.
We can chant them.
நாம அவற்றை உச்சரிக்கலாம்.
The essence of all names is there in Hare Krishna, Hare Krishna, Krishna Krishna, Hare Hare, Hare Rama, Hare Rama, Rama Rama, Hare Hare. Simply by chanting, all sins destroyed.
Ella naamathinudaiya saaramum inda Hare Krishna, Krishna Krishna, Hare Hare, Hare Rama, Rama Rama, Hare Hare endra mantrathil irukku. Ipdi keerthana seiradhan moolamagave ella theemigalum agatrapadugindrana.
And even better, one awakens loving feelings for Krishna.
அந்த தீமைகள் அகற்றப்படுறதை காட்டிலும் மிகச்சிறந்ததாக என்னன்னா கிருஷ்ணன் மேலான அன்பான எண்ணமானது எழுச்சி அடைகிறது.
So we can discuss the quality, the various qualities of Krishna.
இப்படி நம்ம கிருஷ்ணருடைய பல்வேறு குணங்களை விவாதிக்கலாம்.
Get some little glimpse of his great qualities that by which he is to be understood to be the supreme personality of Godhead.
எந்தா அற்புதமான குணங்களின் மூலமாக அவர் பரமபுருஷ பகவானாக புரிந்து கொள்ளப்படுகிறாரோ அந்த குணங்களை நாம் புரிந்து கொள்ள முடியும்.
Yeah, Paramapurusha. You translated that as Paramapurusha. And the next name we have to discuss is Purusha.
நாம பரமபுருஷ அப்படினு சொன்னோம். அடுத்த பெயர் நாம விவாதிக்க இருக்கக்கூடியது புருஷ.
புருஷம் பரமம் திவ்யா தியாதி. So all right, Hare Krishna.
Hare Krishna.
You can continue.